இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
ராஜாவு திருநாமம் எனக்கு இன்பமையா, உமது வசனமல்லா எனக்கு ஜீவனையா. ஏசு ராஜாவு திருநாமம் எனக்கு இன்பமையா, உமது வசனமல்லா எனக்கு ஜீவனையா. மகிழ்ச்சி எல்லாம் பெருந்துக்கத்தில் அமிழ்ந்திருப்பேன். உன் வாக்கு தத்தம் என் பலனல்லா, வெட்கத்தால் மாண்டிருப்பேன். உமது வேதம் என் மகிழ்ச்சி எல்லாம் பெருந்துக்கத்தில் அமிழ்ந்திருப்பேன். உன் வாக்கு தத்தம் என் பலனல்லா, வெட்கத்தால் மாண்டிருப்பேன். இயேசு ராஜாவு திருநாமம் எனக்கு இன்பமையா, உமது வசனமெல்லாம் எனக்கு ஜீவனையா. நான் பாடும் வேளை ஆறுதல் அளித்தவரே, நறுமணமுள்ள மலராக மாற்றி அமைத்தவரே. இயேசுராஜாவும் திருநாமம் எனக்கு இன்பமையா, உமது வசனமெல்லாம் எனக்கு ஜீவனையா. தெரிந்தவரே முன்னும் பின்னும் தீங்கு அணுகாமல் சூண்டு காப்பவரே, பின்னும் பொன்னாய் உமக்காக கூடமிட்டு தெரிந்தவரே. இயேசுராஜாவும் திருநாமம் எனக்கு இன்பமையா, உமது வசனமெல்லாம் எனக்கு ஜீவனையா.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்லலாம். கண்களை மூடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை கேட்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. விசேஷமாய் இந்த நாளில் கூட கர்த்தர் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு அபிஷேகம் செய்யப்பட்ட ஊழியம், அடைண்ட் மினிஸ்ட்ரி என்ற தலைப்பின் கீழாக நாம் படிக்கப் போகின்றோம். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவர் எப்படி தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது, ராஜரீக கூட்டமாக, ஆசாரிய கூட்டமாக, பரிசுத்த ஜாதியாக, அவருடைய சொந்த ஜனமாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் தெரிந்து கொண்ட கர்த்தர் தம்முடைய ஊழியத்திற்காக அபிஷேகம் செய்கிறார். ஊழியத்திற்காக அவர் அபிஷேகம் செய்து அழைக்கக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படி அவர் அபிஷேகம் செய்தவர்கள் தான் அவருடைய சீடர்கள் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. மத்தேயு 28:19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, தம்முடைய சீடர்களை அவர் அபிஷேகம் செய்து இந்த உலகமெங்கும் நீங்கள் சென்று ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆனால் இன்று அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஊழியர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட நான், தேவனுடைய பிள்ளையாய் மாறிய நான், ஞானஸ்தானம் எடுத்த நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி என்றால் இந்த அபிஷேக ஊழியம் அல்லது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியம் என்றால் என்ன என்பதை நாம் சற்று புரிந்து கொள்ளலாம். மத்தேயு 28:16. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை நீங்கள் புறப்பட்டு போங்கள் என்று சொன்ன விதமாகவே அவர்கள் சொன்ன அதே மலைக்கு அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள் என்று பார்க்கிறோம். மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இங்கே நாம் பார்க்கும்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறீர்கள். எதற்காக என்றால், உங்களுடைய கரங்களிலே ஒரு பெரிய பொறுப்பை நான் தருகிறேன், பெரிய ஊழியத்தை தருகிறேன். இன்று நீங்கள் அபிஷேகம் செய்யப்பட்ட போதகராக இருக்கிறீர்களா? இன்று நீங்கள் போதகர் அபிஷேகம் செய்யப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? இது மிகப்பெரிய பொறுப்பு. கர்த்தர் இந்த பொறுப்பை உங்களுடைய கையிலே கொடுத்திருக்கிறார் என்றால் அதை நீங்கள் வீணாக்கி விடக்கூடாது. மத்திய 28 கர்த்தர் சொன்ன காரியம், சீடர்களை பார்த்து, வானத்திலும் பூமியிலும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. தமக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இன்று அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய சீடர்களாக இருக்கக்கூடிய நமக்கும் கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். அந்த அபிஷேகத்தின் அதிகாரத்தை நாம் வீணாக்கி விடக்கூடாது. மார்க் 16:15 வசனம், பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அங்கே 15 வசனத்திலே சொல்லக்கூடிய ஒரு காரியம், நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அப்படி என்றால் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியம் என்பது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. யோசித்து பாருங்களேன், உலகமெங்கும் செல்ல வேண்டும் என்றால் எத்தனை கோணான கோடி ஜனங்கள் இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். அப்படி என்றால் கர்த்தர் உலகமெங்கும் சொல்லக்கூடிய அந்த அதிகாரத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால் நாம் இன்று எங்கிருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம், எந்த இடத்தில் நாம் இருக்கிறோம் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களை அழைத்தவர் உலகமெங்கும் உங்களை அழைத்து செல்ல அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார், அல்லது உங்களுடைய ஊழியத்தை அவர் பெருக உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவருக்கு நீங்கள் உண்மை உள்ளவராக இருக்கிறீர்களா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். மத்தேயோ 28:20 நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தராக இயேசு கிறிஸ்து, நீங்கள் உலகமெங்கும் புறப்பட்டு போங்கள் என்று சொன்ன கர்த்தர் அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், அவர்கள் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளும்படி அவர்களுக்கு நீங்கள் உபதேசம் பண்ணுங்கள், அவர்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்லுங்கள், என்னுடைய கற்பனையை சொல்லுங்கள், என்னுடைய சத்தியத்தை சொல்லுங்கள், என்னை குறித்து சொல்லுங்கள் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லக்கூடிய காரியம், உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், உங்களோடு கூட நான் இருப்பேன். மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இந்த அபிஷேக ஊழியம் என்பது. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட போதகர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியர்கள் இந்த ஊழியத்தை ஏனோதானோ என்று எடுத்துக்கொள்ளாதபடி உண்மை உத்தமமாக செய்ய வேண்டியதாக இருக்கிறது. மார்க் 16:17 நாம் வாசிக்கும் பொழுது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய அதிகாரத்தை பெற்ற பிள்ளைகள், விசுவாசிகளாய் மாறிய பிள்ளைகள், அவர்கள் என்ன செய்வார்கள் என்று பார்க்கும் பொழுது, பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை அவர்கள் பேசுவார்கள், அவர்கள் சாவுக்கேதுவான எது ஒன்றை குடித்தாலும் அவர்களுக்கு ஒன்றுமே ஆகாது, அவர்கள் வியாதிஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் குணமடைவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த அதிகாரத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா? இந்த வல்லமை உங்களிடம் இருக்கிறதா என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். அல்லது நீங்கள் யாருக்காகவோ ஜெபிக்கிறீர்கள், அவர்கள் உங்களிடம் ஒரு முறை தொலைபேசியில் அழைத்து, போதுகிறேன் நீங்கள் எனக்காக ஜெபித்தீர்கள், கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டார், நான் இப்பொழுது சுகமாக இருக்கிறேன், ஆரோக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார்களா? அல்லது உங்களுடைய ஜெபத்தை கேட்ட கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்திருக்கார் என்று சொல்லியிருக்கார் என்று கேட்டு பாருங்கள். அப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்றால் கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறது. அதை நீங்கள் விட வேண்டாம், அதை நீங்கள் இருக்க பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, லூக்கா 24:47 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், அன்றையும் மனந்திருந்தலுக்கும் பாவமன்னிக்கும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் மனந்திரும்ப வேண்டியதாக இருக்கிறது, அவர்கள் மாற வேண்டியதாக இருக்கிறது. அவர்கள் மாற வேண்டும், அவர்கள் மனந்திரும்ப வேண்டும் என்றால் அதற்கு நீங்கள் ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய அழைப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை எப்படி பெற்றுக்கொள்வது என்று நீங்கள் கேட்கலாம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் பிறந்த எல்லா ஜனங்களையும் கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆனால் அநேகர்கள் அந்த அழைப்பை ஏற்காதபடி, அதை எப்படி நாம் அழைப்பை ஏற்கவில்லை என்று நாம் சொல்லலாம் என்று கேட்கும் பொழுது, உண்மையிலே நீங்கள் தேவன் அழைத்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய பாவமான வாழ்க்கையை நீங்கள் விட்டு விட்டு இருப்பீர்கள், உங்களுடைய மாம்ச இச்சைகளை நீங்கள் விட்டு இருப்பீர்கள், உங்களுடைய சரீர ரீதியான பாவங்களிலிருந்து வெளியே வந்து பரிசுத்தமானதை தேடிக்கொண்டிருப்பீர்கள். இன்று நீங்கள் பரிசுத்தமானதை தேடுகின்றீர்களா? நீங்கள் பரிசுத்தமாக இருக்கிறீர்களா? பரிசுத்தமான காரியங்களை செய்கிறீர்களா என்று சற்று சிந்தித்து பாருங்கள். கர்த்தர் அதையே உங்களிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் அப்படி பரிசுத்தத்துக்குள்ளாக பரிசுத்தம் அடையும் பொழுது கர்த்தருடைய அபிஷேகத்தை உணர்வீர்கள். கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார், கர்த்தர் உங்களை நேசித்திருக்கிறார், கர்த்தர் உங்கள் மேல் அளவில்லா அன்பு வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். அவ்வாறு உணரும் பொழுது கர்த்தருடைய ஊழியத்தை நீங்கள் எழுத்து இந்த உலகம் எங்கும் செல்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1:8 நாம் வாசிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் நீங்கள் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து நீங்கள் எங்கெல்லாம் சாட்சியாக இருப்பீர்கள் என்று பார்க்கும் பொழுது உலகத்தினுடைய எல்லா இடங்களிலும் சாட்சியாக இருப்பீர்கள். எருசலேமில் சாட்சியாக இருப்பீர்கள், யூதையாவில் சாட்சியாக இருப்பீர்கள், சமாரியாவில் சாட்சியாக இருப்பீர்கள், பூமியின் கடைசி பரியந்தமும் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையிலே அவர் இருக்கிறார், உங்களை அபிஷேகம் செய்திருக்கிறார் அவருடைய ஊழியத்திற்காக. 12 சீடர்களை அவர் அபிஷேகம் செய்தது போல என்று நம்மையும் அபிஷேகம் செய்திருக்கிறார், போதக ஊழியத்திற்காக, புத்தக ஊழியத்திற்காக. எந்தெந்த ஊழியத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள்? நீங்கள் அனைவருமே தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்டு இருக்கிறீர்கள். அந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்களா? அந்த அபிஷேகத்தின் ஊழியத்தை நீங்கள் செய்கின்றீர்களா? இது ஒரு பெரிய ஊழியம் என்று நாம் பார்க்கிறோம், பெரிய பொறுப்பு என்று பார்க்கிறோம். அந்த பொறுப்பை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, இந்த அபிஷேகம் செய்யப்பட்ட ஊழியம் என்பது ஒரு பெரிய சுவிசேஷத்தை பரப்ப வேண்டிய ஊழியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஏசையா 43:10, நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். இந்த உலகத்திற்கு நாம் சாட்சிகளாய் இருக்கிறோம். இந்த உலகத்திற்கு நாம் சாட்சிகளாய் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் பரப்ப வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆனால் இன்று நாம் அவருடைய அன்பை பரப்புகின்றோமா? அவருடைய அன்பை இந்த உலகத்துக்கு எடுத்து செல்கின்றோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு நேரத்தில் நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, எசேக்கியேல் 3:17 நாம் வசிக்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம், இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு நான் உன்னை காவலானாக வைத்தேன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நான் உன்னை சாட்சியாக வைத்தேன், காவலனாய் வைத்தேன், பாதுகாவலனாய் வைத்தேன், கண்காணிக்கும்படி வைத்தேன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்கிறோம். இந்த உலகத்தை கண்காணிக்கவும், இந்த உலகத்தை பாவத்திலிருந்து கண்டித்து உணர்த்தவும், இந்த உலகத்தை நல்ல பாதையில் நடத்தும்படியாய் கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, எபேசியர் 4:11, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருத்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும், சிலரை தீர்க்கதரிசிகளாகவும், சிலரை சுவிசேஷகராகவும், சிலரை மெய்ப்பராகவும், போதகராகவும் ஏற்படுத்தி இருக்கிறார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒரு பெரிய சுவிசேஷ ஊழியத்துக்கென்று நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக அழைத்திருக்கிறார் என்று பார்க்கும் பொழுது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்பதற்காக, சபையிலே ஒற்றுமை இருக்க வேண்டும் என்பதற்காக, சமுதாயத்திலே ஒற்றுமை இருக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இந்த அபிஷேகத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்று பார்க்கிறோம். இந்த சுவிசேஷ ஊழியம் சாதாரண ஊழியம் கிடையாது, மிகப்பெரிய ஒரு சுவிசேஷம், பெரிய சுவிசேஷங்க. இந்த பெரிய சுவிசேஷத்தை இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதை நாம் புரிந்து கொள்வோம் என்றால் கர்த்தருடைய அன்பை இந்த உலகத்துக்கு நாம் சொல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, 2 Corinthians 5:18 வாசிக்கும் பொழுது, இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாகி ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். இந்த உலகத்திலே ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களை பாவத்திலிருந்து அவர்களை சரியான பாதையில் வழிநடத்தும்படியாய் அவர்கள் தேவனோடு ஒப்புறுதல் ஆக வேண்டும் என்பதற்காக அவர்களுக்காக ஊழியம் செய்யும்படி ஒரு சுவிசேஷகராய் கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா? அவர் அழைத்த அழைப்பை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்களா? அவர் அழைத்த அழைப்பில் நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்களா என்பதை நீங்களே சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உங்களை நீங்களே கேட்டு பார்க்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, 1 Corinthians 9:14 வாசிக்கும் பொழுது, அந்தபடி சுவிசேஷத்தை அறிகிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிக்கின்றவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அவமதிக்கிறதை பார்க்கலாம், சாகிறது எனக்கு நலமா இருக்கிறோம். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாயிருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. இங்கே பவுல் சொல்லக்கூடிய ஒரு காரியம், சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்க வேண்டும், அதை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு அது ஐயோ, அது என் மேல் விழுந்த கடமை என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த கடமைகளை நாம் சரியாய் செய்ய வேண்டும் என்றால் அவருடைய மிகப்பெரிய சுவிசேஷ ஊழியத்தை நாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். மூன்றாவது, அபிஷேகம் செய்யப்பட்ட ஊழியத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, இந்த அபிஷேகம் செய்யப்பட்ட ஊழியம் எப்படி இருக்கும் என்றால், அது ஒரு பெரிய மறுமலர்ச்சி உருவாக்க வேண்டும், ஒரு பெரிய எழுப்புதலை உருவாக்க வேண்டியதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:1-44 வரை நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே சொல்லப்பட்டிருக்கூடிய காரியம், பெந்தகோஸ்து எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. இங்கே நாம் பார்க்கும் பொழுது, பெந்தகோஸ்து எனும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோருமே ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். ஒரே மனதோடு ஓரிடத்தில் வந்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் அங்கே இறங்கி வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் அனைவருமே அபிஷேகம் செய்யப்பட்டார்கள், அபிஷேகம் பெற்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அங்கே பேதுரு எழுந்து நின்று அவர்களுக்கு பிரசங்கம் செய்யக்கூடியதை பார்க்கிறோம். அந்த இடத்தில் அநேகர்கள் வந்திருந்தார்கள், அநேக ஊர் சேர்ந்த ஜனங்கள் வந்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அநேக இடத்திலிருந்து ஜனங்கள் வந்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். அனைவரும் அங்கே கூடியிருந்த பொழுது அங்கே பேதுரு எழுந்து நின்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவன் சாட்சி கொடுத்தான் என்று சொல்லப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அங்கே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களும் அந்த இடத்திலே சேர்ந்திருந்தார்கள். அப்பொழுது அங்கே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிற்று. கிட்டத்தட்ட பேதுருடைய செய்தியை கேட்ட அனைவருமே கிட்டத்தட்ட 3000 பேர் அங்கே ஞானஸ்தானம் எடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆம், நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் அவருடைய ஊழியத்தை ஏற்றுக்கொண்டோம், அவரால் அபிஷேகம் செய்யப்பட்டு இருக்கிறோம் என்றால் நம்மாலையும் பெரிய பெரிய எழுப்புதல்களை கொண்டு வர முடியும். இங்கே பேதுரு ஒரே ஒரு பிரசங்கம் தான் செய்தார். ஆனால் அவருடைய ஒரு பிரசங்கம் கிட்டத்தட்ட 3000 பேரை ஞான முழுக்க எடுக்கும்படியாக செய்தது என்று நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2:41 அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். கிட்டத்தட்ட எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்து சேர்த்து கொள்ளப்பட்டார்களாம்? 3000 பேர் ஒரே ஒரு நாள். மற்ற நாள் உடைய கணக்கு இல்லை, ஒரு நாளுடைய கணக்கு. இதற்கு காரணம் பேதுரு ஆண்டரோடு ஒருமனப்பட்டவனாய் அவன் இருந்த நிமித்தமாக அங்கே மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் உண்டானதை பார்க்கிறோம். அங்கே மிகப்பெரிய ஒரு மறுமலர்ச்சி உண்டானதை பார்க்கிறோம். இன்று நீங்கள் அபிஷேகம் செய்யப்பட்ட ஊழியனாக இருக்கிறீர்களா? உங்களுடைய செய்தி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மற்றவருடைய வாழ்க்கையில் கொண்டு வருகின்றதா? உங்களுடைய செய்தியானது உங்களுடைய திருச்சபையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகின்றதா என்பதை நீங்களே சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, இங்கே நாம் பார்க்கும் பொழுது பேதுருடைய செய்தி கிட்டத்தட்ட 3000 பேர் மனமாற்றம் அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். பேதுருவை பார்த்து கேட்கிறார்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று. அப்பொழுது பேதுரு சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்று பார்க்கும் பொழுது, நீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் நீ மனம் திரும்ப வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று நீ ஞானஸ்தானம் பெற வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் மனம் திரும்ப வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மனம் திரும்பி நம்முடைய பாவத்தை அறிக்கை செய்து அதை விட்டு வெளியே வரும் பொழுது கர்த்தர் பரிசுத்தாவியினாலே நம்மை அபிஷேகம் செய்கிறார். அந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட நாம் வல்லமையாக அவருடைய ஊழியத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறோம் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் அபிஷேகம் செய்யப்பட்ட போதகராக இருக்கிறீர்கள் என்றால் இதை நீங்கள் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 3:1 ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். 1:1 ஜெபவாளியாகிய 9:00 பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போனார்கள். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தின் பிரவேசிக்கிறவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் நிலை வைப்பார்கள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒருவன் பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறான். தேவனுடைய ஆலயத்துக்கு முன்பதாக பிச்சை எடுத்துக்கொண்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அந்த இடத்திலே பேதுருவும் யோவானும் அவர்கள் தேவாலயத்துக்கு கடந்து சென்றார்கள். அவ்வாறு செல்லும் பொழுது அந்த மனிதனை பார்த்து இறக்கப்பட்டு அவனை சுஸ்தம் அடைய செய்கிறார்கள். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் நீ எழுந்து நட என்று சொன்ன மாத்திரத்திலே அவர்கள் எழுந்து நடந்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூடுங்க, சற்று சிந்தித்து பாருங்களேன். அபிஷேகம் செய்யப்பட்ட ஊழியர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்களால் அற்புதத்தை செய்ய முடிகின்றதா, அதிசயத்தை செய்ய முடிகின்றதா, அல்லது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்ற முடிகின்றதா, அவருடைய குணத்தை மாற்ற முடிகின்றதா, உங்களுடைய வேதாகம அறிவின்படி அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடிகின்றதா என்பதை சற்று நீங்களே சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்ட போதகர்களாக இருக்கிறீர்கள், ஊழியராக இருக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் உருவாக வேண்டும். அந்த மாற்றம் இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வர வேண்டும். அந்த எழுப்புதலை தான் கர்த்தருடன் எதிர்பார்க்கக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்மால் பார்க்க முடிகின்ற கடைசியாக அப்போஸ்தலர் 5:12 அப்போஸ்தலருடைய கைகளினாலே அநேக அடையாளங்களும் அற்புதங்களும் ஜனங்களுக்குள்ளே செய்யப்பட்டது. எல்லோரும் ஒருமனப்பட்டு சாலமனுடைய மண்டபத்திலே இருந்தார்கள். ஆம், இன்று தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்ட நீங்கள் இருக்கிறீர்கள் என்றால் உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய பெரிய காரியத்தை செய்யக்கூடியவராக இருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு பொறுப்பு, இது மிகப்பெரிய ஒரு சுவிசேஷம், இது மிக பெரிய ஒரு வேலையாக, எழுப்புதலை கொண்டு வரக்கூடிய வேலையாக இருக்கிறது. இதை பயபக்தியோடு கொண்டு செய்வோம். கர்த்தர்களை ஆசிர்வதிக்கிறார். கண்களை முடிச்சு அமர்ந்து செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த வார்த்தையை தங்களுக்காக நிறுத்திருக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட அனைவரின் ஆசிர்வாதம். இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாக என்ன தொடர்பு கொள்ளலாம். இந்த தொலைபேசியை 8073992146. கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800332331. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadvenstist.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கல்லைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.